அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஜூன் மாதம் 20 வெள்ளிக்கிழமை இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில். மட்டக்களப்பில் ஒரு விகாரை திறந்து வைக்க ஜனாதிபதி அங்கே போயிருப்பது குறித்த செய்திகள். உள அகதிகள் தினத்தையொட்டி வடக்கிழங்கில் மீள் குடியேற்றம் செய்யப்படாதோரின் நிலை குறித்த தகவல்கள். பல உயிரினங்கள் உலகில் வேகமாக அழிந்து வருவதாக விடுக்கப்பட்டிருக்கின்ற எச்சரிக்கை. அதைத் தொடர்ந்து IIT எனப்படும் இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்களில் சேரும் தமிழக மாணவர்களின் எண்ணிக்கை வெகுவாக வீழ்ச்சி அடைவது ஏன் என்பது குறித்து IIT கான்பூரின் தலைவர் டாக்டர் எம் அனந்தகிருஷ்ணன் அளித்த செவி.
ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் இன்னைக்கு அந்த தமிழ்நாட்டினுடைய +2 சிலபஸ் எக்ஸாமினேஷன் முறை, அந்த மாணவர்களுக்கு இருக்கிற ஒரு தன்னம்பிக்கை, இதெல்லாம் சுத்தமாக ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்குன்னு தான் சொல்லுவேன்.
இந்த பிரசதிகளும் நிகழ்ச்சி நேரடியாக நேயர் நேரமும் இடம்பெறும்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் பிரதீபன், புனிதசீலன், சாதாத்.
ஆஸ்திரியாவின் கிராஸ் நகரின் மத்தியில் பாதசாரிகள் கூட்டத்தினுள் ஆண் ஒருவர் அவரது காரை செலுத்தியதாக ஆஸ்திரேலிய போலீஸ் தெரிவிக்கிறது. இதில் குறைந்தது 3 கொல்லப்பட்டுள்ளதுடன் மேலும் 50 பேர் வரை காயங்களுக்கும் உள்ளாகியுள்ளனர். கார் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் போலீசார் அந்த பகுதியை அடைத்து சீல் வைத்துள்ளனர். வாகனம் மக்கள் கூட்டத்தின் மீது ஏறிச் சென்றதால் அங்கு பீதியும் அதிர்ச்சியும் நிலவுவதாக சம்பவத்தை நேரில் கண்ட ஒருவர் BBCயிடம் தெரிவித்துள்ளார்.
இறைதூதர் முகமதுவை காட்டும் கேலிச்சித்திரங்களை நெதர்லாந்து தொலைக்காட்சிகளில் இன்று ஒளிபரப்புவதாக இருந்த டென்மார்க்கின் தீவிர வலதுசாரி அரசியல்வாதி கியத் வில்டர்ஸ், தொலைக்காட்சி நிறுவனத்துடன் ஏற்பட்ட ஒரு புரிதல் பேதமே அது ஒளிபரப்பப்படாமல் போனதற்கு காரணம் என்று தெரிவித்திருக்கிறார். தொலைக்காட்சி நிறுவனம் சதி செய்து ஒளிபரப்பை தடுத்து விட்டதென அவர் முன்னதாக குற்றஞ்சாட்டியிருந்தார். கடைசி நேரத்தில் ஒளிபரப்பில் மாற்றம் வந்திருப்பதாக தெரிகிறது. முகமதுவின் கேலிச்சித்திரங்களை காட்டுவதற்கு பதிலாக குடியேறிகள் நெதர்லாந்தை தமது வாழ்விடமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது என எச்சரிக்கும் ஒரு வீடியோ ஒளிபரப்பாகி இருந்தது.
சவுதியின் இராஜாங்க தகவல் பரிமாற்றங்களின் பெரும் தொகுதியொன்றை விக்கிலீக்ஸ் வெளியிட்டதற்கு பதில் தரும் விதமாக கருத்து தெரிவித்த சவுதி, அந்த ஆவணங்கள் போலியானவையாக இருக்கும் என்பதால் அவற்றை வாசிக்கவோ அல்லது விநியோகிக்கவோ வேண்டாம் என சவுதி தனது பிரஜைகளுக்கு எச்சரித்துள்ளது. ஆவணங்களில் குறிப்பிடப்பட்ட விடயங்கள் குறித்து சவுதி அரேபியாவின் உள்ளும் வெளியேயும் இருந்து அதிக மக்கள் தேடியுள்ள நிலையில் சவுதி வெளியுறவு அமைச்சரகம் ட்விட்டரில் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இதுவரை 60,000 அதிகமான ஆவணங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அரபு ஊடகங்களை கட்டுப்படுத்துவதற்காக சவுதி எவ்வாறு தமது அரசியல் மற்றும் நிதி சக்தியினை பயன்படுத்தியது என்பதை ஆவணங்கள் வெளிப்படுத்துவதாக விக்கிலீக்ஸ் தெரிவிக்கிறது. எதிர்வரும் வாரங்களில் 500,000 ஆவணங்களை தாம் வெளியிடுவதாக விக்கிலீக்ஸ் குறிப்பிட்டுள்ளது.
கிரேக்கத்தின் வங்கிகள் திவாலாவதை ஐரோப்பிய மத்திய வங்கி அனுமதிக்காது. ஏனென்றால் ஒன்றன்பின் ஒன்றாக ஐரோப்பாவின் மற்ற பாகங்களிலும் வங்கிகள் நிலைகுலைய அது வழிவகுத்து விடும் என கிரேக்கத்தின் மூத்த அமைச்சர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். கிரேக்க வங்கிகள் நிதி நெருக்கடியில் மூழ்காமல் இருப்பதற்காக அவசர கால நிதி உதவியை ஐரோப்பிய மத்திய வங்கி வழங்கிய மறுநாள் கிரேக்க தொலைக்காட்சியில் அமைச்சர் அலெக்கோஸ் ஃபிளபூரிராரிஸ் இதனை தெரிவித்திருக்கின்றார். கிரேக்கத்தில் வங்கிகளில் பணம் வைத்திருந்தவர்கள் கடந்த வாரத்தில் 100 கோடி யூரோக்கள் கணக்கில் பணத்தை எடுத்திருந்தனர். கிரேக்க அரசாங்கத்துக்கும் அதற்கு கடன் கொடுத்தவர்களுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையை தீர்க்கும் முயற்சியாக யூரோ வலய நாடுகளின் தலைவர்கள் திங்களன்று பிரஸல்ஸில் அவசர கூட்டம் நடத்துகின்றனர்.
புருண்டியின் தலைநகர் புஜும்பூராவில் போலீஸ் மீது ஒரே நேரத்தில் வரிசையாக பல கைக்குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன. இரவு முழுவதுமாக நடைபெற்ற தாக்குதலில் குறைந்தது 11 பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் காயமடைந்துள்ளதாக பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். 3வது தடவையாகவும் அதிபர் தேர்தலில் போட்டியிடப் போவதாக தெரிவித்த அதிபரின் முடிவிற்கு எதிராக மேற்கொண்ட வன்முறை ஆர்ப்பாட்டத்தில் அண்மையில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களிலேயே கைக்குண்டுகள் வீசப்பட்டுள்ளன.
சீனாவின் மத்தியில் இருக்கின்ற ஹுனான் மாகாணத்தில் காவல் நிலையம் ஒன்றை கிராமவாசிகள் 100,000+ தாக்கியிருந்ததை அடுத்து 13 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். அந்த பிரதேசத்தில் இளம்பெண் ஒருவர் இறந்த சம்பவத்தை போலீசார் கையாண்ட விதத்தால் ஆத்திரம் கொண்டு கிராமவாசிகள் அந்த தாக்குதலை நடத்தியிருந்தனர். பூச்சிக்கொல்லி மருந்து குடித்ததால் அந்த பெண் இறந்தார் என்ற முடிவுக்கு அதிகாரிகள் வந்ததாக அரசு ஊடகம் கூறுகிறது. ஆனால் இறந்த பெண்ணின் குடும்பத்தார் மரணத்துக்கு அந்த பெண்ணின் கணவனே காரணம் என்று கூறுகின்றனர். அவர்கள் கணவரை தாக்கியதாகவும் பெண்ணின் சடலத்தை அவரின் வீட்டுக்கு எடுத்து வந்ததாகவும் தலையிட்ட அதிகாரிகளை பணைய கைதிகளாக அடைத்து வைத்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். பௌத்த விகாரையொன்றை திறப்பதற்காக இலங்கை ஜனாதிபதி இன்று மட்டக்களப்புக்கு விஜயம் செய்திருக்கின்றார். இதற்காக வீதி அலங்காரத்தில் கட்டப்பட்டிருந்த பௌத்த கொடியொன்றை சேதப்படுத்தியதாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இதுகுறித்த விவரங்களுடன் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
யுத்தம் முடிவடைந்தாலும் நடைபெற்று முடிந்த யுத்தத்துக்கான காரணங்களை கவனத்தில் கொண்டு மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படாதவாறு நடவடிக்கைகளை எப்போதும் மேற்கொள்வது மிகவும் அத்தியாவசியமானது என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இன்று கிழக்கு மாகாணத்துக்கு வருகை தந்த அவர் அம்பாறை மாவட்டம் பொத்துவில் பிரதேசத்தில் பௌத்த விகாரையொன்றை திரை நீக்கம் செய்து வைத்த பின்னர் உரையாற்றிய போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வில் தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன
அப்பிட்ட வசர தீகட்ட ஆசான்ன விளைச்ச யுத்த அத்தகையும் சமக அப்பே ராட்ட விநாசவு ஆக்காரிய உத்தூர் பிரதேச வகையுமே நெகநகிர பலாத்த விநாசவு ஆக்காரிய ஒப அப்பே சித்துல பெஹதில்வத்தி பேரம்.
30 வருட யுத்தத்தில் ஏற்பட்ட அனுபவத்தில் வடக்கு போன்று கிழக்கு மாகாணத்திலும் அழிவுகள் ஏற்பட்டன. தற்போது யுத்தம் முடிவடைந்து விட்டாலும் யுத்தம் தொடங்கியதற்கான காரணம் என்ன என்பது தெரிந்த விடயமாகும். அப்படியான யுத்தம் மீண்டும் ஆரம்பமாக கூடாது. நாட்டில் சகல இனங்களுக்கிடையே மதங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி ஒற்றுமையுடன் நாம் அனைவரும் செயல்பட வேண்டும். இதற்கு மூவின மக்களும் வாழும் கிழக்கு மாகாணம் ஒரு முன் உதாரணம் என்றும் கூறினார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. இதேவேளை இந்நிகழ்வுக்காக வீதியில் கட்டப்பட்டிருந்த பௌத்த கொடியொன்றை சேதப்படுத்தினார் என்ற சந்தேகத்தின் பேரில் உள்ளூர் முஸ்லிம் இளைஞர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பௌத்த பிக்கு ஒருவர் செய்த முறைப்பாட்டின் பேரில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொத்துவில் போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 25 வயதான குறித்த நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்துக்கும் அவருக்கும் தொடர்புகள் இல்லை என்று அவரது குடும்பத்தினர் கூறுகின்றார்கள். போலீஸ் அதிகாரி ஒருவரின் பின்புலமே இந்த கைதுக்கு காரணம் என்று கைதானவரின் சகோதரர் ஒருவர் கூறுகின்றார். ஆனால் போலீஸ் தரப்பு இதனை மறுக்கின்றது.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் வழங்கிய செய்திகளை கேட்டீர்கள். இன்று உலக அகதிகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இலங்கையில் போர் முடிந்த 6 ஆண்டுகள் ஆன பிறகும் மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் இன்னமும் முழுமை பெறாத நிலையிலேயே இருக்கிறது. இதுகுறித்த தகவல்களுடன் நமது ஓனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் யுத்தம் முடிவுக்கு வந்து 6 வருடங்கள் ஆகின்றன. புதிய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்று 6 மாதங்கள் ஆகிவிட்டன. இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கில் 1000 ஏக்கர் காணிகளை இடம்பெயர்ந்த மக்கள் மூழ்குடியேறுவதற்காக அதி உயர் பாதுகாப்பு வலயத்திலிருந்து வழங்கியிருப்பதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் பலிகாமம் மூழ்குடியேற்ற நிலைமைகள் எப்படி இருக்கின்றன என்று பலிகாமம் மூழ்குடியேற்ற அமைப்பின் தலைவர் அருணாசலம் குணபாலசிங்கம் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
1100 ஏக்கர் விடுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் 1100 ஏக்கர் விடப்படவில்லை. குடியிருக்கக்கூடியதாக 638 ஏக்கர் நிலம் தான் விடுபட்டிருக்குது. அதுவும் சில சில இடங்களிலே மக்கள் இந்த அரவாசி வீடு இராணுவ கட்டுப்பாட்டு முள்கம்பிக்குள் அரவாசி வீடு வெளியில் அப்படியெல்லாம் விட்டிருக்கிறார்கள். அதை பார்க்கிற பொழுது பெரிய கவலையாக இருக்கிறது. வளலாய் பகுதியிலே கொஞ்சம் காணிப்பூர்வமாக விட்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு 200 குடும்பம் குடியேறக்கூடியதாக இருக்குது. அந்த 200 குடும்பத்திலேயும் வந்து இப்பொழுது அங்கே வந்து நிவாரண வேலைகள் ஆமை வேகத்தில் தான் நடக்கிறது. என்ன மாதிரி என்றால் அவர்கள் குடியிருப்பதற்கு ஆகிய துப்புரவு பணிக்கு அதுக்கு என்ற ஒரு 13,000 ரூபா காசை அரசாங்கம் கொடுத்தது. அது ஒரு கண்துடைப்பு மாதிரி முடிஞ்சது. அப்படி இருக்கும்போது அவர்கள் இப்பொழுது தற்போது இருக்கிற வடமராட்சியில் இருந்துதான் அவர்கள் இங்கே வந்து தங்களை காணிகளை துப்புரவாக்கி அந்த வேலைகளை செய்யறாங்க. அதனால் அவர்களுடைய சொந்த தொழில் பாதிக்கப்படுது.
அதேவேளை மீள்குடியேறியுள்ள மக்களுக்குரிய அடிப்படை வசதிகளும் செய்யப்படவில்லை என்றும் குணபாலசிங்கம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்.
இப்பொழுது ஒரு 25 வீடு அரை நிரந்தர வீட்டு திட்டம் கொடுத்திருக்கிறார்கள். தண்ணி வசதி என்று மோசர் மூலம் தொட்டியிலே அடிக்கிறார்கள். மற்றது ரோட்டு வசதியோ மின்சார வசதியோ எதுவும் இன்னும் செய்யப்படவில்லை. மலசலம் கழிப்பதற்கு கூடி ஒரு மலசல கூடத்தை கட்டி கொடுக்கவில்லை. என்னம் இதுவரை இப்போ 3 மாதமாவது ஜனாதிபதியாக்கள் வந்து அந்த காணி உறுதியில் கொடுத்து விடுபட்டு என்னம் அந்த திட்டங்கள் ஒன்றும் செய்யவில்லை. UNHCR அப்படி போன்ற நிறுவனங்கள் தான், செஞ்சிலுவை சங்கம், அதுகள் தான் இதுகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த மக்களை குடியேற்றி விட்டால் அவர்களுக்கு அவசர தேவையாக அந்த படகுகளை கட்டுவதற்கு கடற்கரை கரை நிலம் ஆழமாக்கப்பட்டு கொடுக்க வேணும். 3 இடத்தில் குறிப்பிட்டோம். மற்றது இராணுவத்தால் போடப்பட்ட பண்ட், அதாவது இந்த அணை, அது அகற்றப்படாமல் கடற்கரைக்கு இறங்குவது மிகவும் கஷ்டமாயிருக்கிறது. அதுக்கும் பல நிறுவனங்கள் வந்து நாங்கள் அதை சீர் செய்து தாரோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் எந்த விதமான செயலும் இன்று வரை நடக்கவில்லை
என்றார் வலிகாமம் வடக்கு மீள்குடியேற்ற அமைப்பின் தலைவர் குணபாலசிங்கம் அவர்கள். வலிகாமம் வடக்கில் 6,000 ஏக்கர் காணிகளில் இராணுவத்தினர் நிலை கொண்டிருப்பதாக அரசாங்கமே அறிவித்திருக்கின்றது. தற்போது மீள்குடியேற்றத்திற்கு அனுமதிக்கப்பட்டுள்ள 1,000 ஏக்கர் காணிகள் தவிர்ந்த ஏனைய காணிகளிலும் மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அந்த பகுதியை சொந்த இடமாக கொண்ட தர்மலிங்கம் கஸ்தூரி அவர்கள் கூறுகின்றார்.
மக்கள் குடியேறியிருக்கிறது அரசாங்கத்துக்கு நிறைய வருமானம் போகுது நினைக்கிறேன். விவசாய நிலம், கடல் வளம், விவசாய வளம் நாங்கள் பரம்பரை தோட்டம் காணிகள் எல்லாம் நீங்கள் போங்கன்னு சொல்லி விட்டா நாங்கள் போறதுக்கு தயாரா இருக்கிறோம். 2,800 குடும்பம் இருக்கிற போறதுக்கு ரெடியா இருக்கிறோம். நாளைக்கு விட்டாலும் நாங்கள் போவோம்.
நிறைய வருமானம், அது எப்படி அரசாங்கத்துக்கு போகும்?
விவசாயம் செய்யலாம், விவசாயம் செய்யலாம் சார். மாட்டு பண்ண வச்சிருக்கணும். மற்றது கடல், நம்ம அங்கட கடல் வளம் இருக்குது, அதான் முக்கிய காரணமே. உயர் பாதுகாப்பு வலையம் என்றால் குறிக்கப்பட்ட இடம், விமான நிலையம் என்றால் எங்களுக்கு அவ்வளவு தேவை எடுத்து மிக்க இடங்களை எங்களுக்கு தரலாம். நாங்கள் இந்த எத்தனை வருஷமா கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நிலத்தை தரத்தில் பாதிக்காத காட்டு பிரதேசம் தான் இப்ப விட்ட இடம்
என்றார். வலிகாமம் வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்து 20 வருடங்களுக்கு மேலாக அகதி வாழ்க்கை வாழ்ந்து வருகின்ற தர்மலிங்கம் கஸ்தூரி அவர்கள்.
நமது ஊனிய செய்தியாளர் மாணிக்கவாசம் அளித்த இந்த குறிப்புடன் இன்றைய இலங்கை செய்திகள் நிறைவடைகின்றன. அடுத்து இந்திய செய்திகளை பார்ப்போம். மும்பையில் கள்ளச்சாராயம் குடித்ததில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 84 உயர்ந்திருக்கிறது. மதுவில் ரசாயனங்கள் கலக்கப்பட்டமையால் இந்த உயிரிழப்புகள் நடந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. மது அருந்திய 34 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக மும்பை காவல்துறை பேச்சாளர் தனஞ்சய் குல்கர்னி தெரிவித்திருக்கின்றார். கடந்த 2 நாட்களாக நகரில் பெய்யும் கனமழை காரணமாக பாதிக்கப்பட்டோரை மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்வதில் தாமதம் ஏற்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக கலால் வரித்துறையைச் சேர்ந்த 4 அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர். காவல்துறையைச் சேர்ந்த 8 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர். சம்பவம் தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அடுத்ததாக, இந்தியாவின் முன்னணி தொழில்நுட்ப கல்வி நிலையங்களான IITகளில் சேர்வதற்கான மாணவர் கலந்தாய்வுக்கு தமிழக அரசின் கல்வித் திட்டத்தின் கீழ்ப்படுத்த வெறும் 33 பேர்தான் தேர்வாகியிருக்கின்றனர். நாட்டில் உள்ள 18 IITகளில் 10,000 அதிகமான இடங்கள் இருக்கின்றன. கலந்தாய்வுக்காக சுமார் 26,000 மாணவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றனர். தமிழக மாணவர்கள் குறைந்த அளவுக்கே வெற்றி பெற்றுள்ளதற்கான காரணங்கள் என்ன என்று புகழ்பெற்ற IIT கான்பூரின் தலைவர் டாக்டர் எம் அனந்தகிருஷ்ணன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இந்த தமிழ்நாடு சிலபஸ் எல்லாம் சரியா தான் இருக்கு, ஆனா எக்ஸாமினேஷன் நடத்துறாங்க பாருங்க. அவங்க வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கையேடை வச்சுக்கிட்டு அந்த கையேடுல இருந்துதான் கேள்விகள் கேட்கணும்னு ஒரு எழுதப்படாத ஒரு நியதி இங்க நடந்துகிட்டு இருக்கு. அந்த புக்கை வச்சுக்கிட்டு எக்ஸாம் பேப்பரை செட் பண்றவங்களாம் அந்த புக்கிலும் தான் பேப்பரை செட் பண்ணணும். அந்த கையேடுல இருந்துதான் இந்த மாணவர்களும் அதுதான் படிக்கிறாங்க. அதனால +2 எக்ஸாம்ல பாஸ் பண்ணி வர்றேன்னு சொல்றவனுக்கு 99% கையேடு படிச்சு வந்தவங்க தான். அது ஒரு காரணம். இரண்டாவது காரணம் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் எக்கச்சக்கமா திறந்துட்டு அந்த இருக்கிற சீட்டுக்கு வேண்டிய அளவுக்கு மாணவர்கள் அப்ளிகேஷன்ஸே கிடையாது இப்போ. அதனால யார் யார் அப்ளை பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சீட்டு கிடைக்கும்ன்ற ஒரு நிலைமை இருக்கிறதுனால ரொம்ப பேரு நம்ம இங்கே இன்ஜினியரிங் அட்மிஷன் கிடைச்சிடும், நம்ம இன்ஜினியரிங் டிகிரி வாங்கிட்டு போகலாம் அப்படின்றது அது ஒரு காரணம். மூணாவது, இந்த IIT படிப்பு நம்மளால் நம்ம படிச்சுட்டு IITல படிக்க முடியாது. நமக்கு படிக்கக்கூடிய அடிப்படை கல்வி தகுதி நமக்கு இல்லை அப்படின்னு மாணவர்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அதில் ஒரு சிலர் இந்த கோச்சிங் சென்டர்ஸுக்கு போயிட்டு இருந்தாங்க முதல்ல. இப்போ அந்த கோச்சிங் சென்டர்ஸும் கிட்டத்தட்ட இல்லை. இப்போ கோச்சிங் சென்டரில் படித்து ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாத மாதிரி இன்னைக்கு ஒரு நிலைமை இருக்குது. அதனால் தமிழ்நாட்டில் கோச்சிங் சென்டரே கிடையாது. அதனால் கோச்சிங் சென்டர் போயிட்டு வர்றவங்களும் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஒட்டு மொத்தமாக சொல்ல போனால் இன்னைக்கு அந்த தமிழ்நாட்டினுடைய பிளஸ் டூ சிலபஸ் எக்ஸாமினேஷன் முறை, அந்த மாணவர்களுக்கு இருக்கிற ஒரு தன்னம்பிக்கை, இதெல்லாம் சுத்தமாக ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்குன்னு தான் சொல்லுவேன்.
இப்போ சிபிஎஸ்சியில் படித்த மாணவர்கள் 451 பேர் தமிழ்நாட்டிலேருந்து ஐஐடி எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்காங்க. சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை மனதில் வைத்து தான் ஐஐடி எக்ஸாமில் கேள்வி கேட்குறாங்க. அதை விட ஸ்டேட் போர்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால தான் இவங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்றாங்க.
அது அது தவறான ஒரு கருத்து. மாணவர்களுக்கு மேத்தமேட்டிக்ஸில் தெரிய வேண்டிய ஒரு திறமை இருக்கா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. இப்போ எனக்கு தெரியும் எப்படி ஆசிரியர்கள் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறாங்கன்னு. அவங்களுக்கு தெரியும் சிபிஎஸ் சிலபஸில் என்ன இருக்குன்னு. அதை வச்சு இந்த பர்டிகுலர் இந்த அட்வான்ஸ் எக்ஸாமினேஷன் வைக்கிறதோ அல்லது மெயின் எக்ஸாம் வைக்கிறதோ சிபிஎஸ்சி சிலபஸை வச்சு பண்ணுறாங்கன்னு கிடையாது. மேத்தமேட்டிக்ஸ் இஸ் மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் இஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இஸ் கெமிஸ்ட்ரி. இப்போ 40 போர்டு இருக்குது இந்தியாவில். அந்த சிலபஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு மாதிரி தான் இருக்கும். அது எந்த வழியில் நடத்திட்டு போகிறாங்கன்றது தான் காரணம். அதனால் சிபிஎஸ்சி வச்சு தான் இவங்க ஐஐடி பண்ணுறாங்கன்னு சொல்கிறது அது ஒரு தவறான ஒரு கருத்து நிலவிட்டுருக்கு.
நீங்கள் ஐஐடியில் இருக்கீங்க, ஐஐடி வந்து இந்தியாவிலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு கல்வி நிறுவனம். இது இந்த ஒரு வாய்ப்பு போகுதுங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஒரு பெரிய வாய்ப்பை இழப்பதாக தான் இருக்கும். இந்த நிலைமை எப்படி மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க?
இது ஒரு பெரிய பேரிழப்பு தான். அரசாங்கம் என்ன பண்ணணும்ன்றது நான் சொல்கிறதுக்கு இன்றைக்கு கூடிய நிலைமையில் இல்லை. நான் கல்வியாளர்களும் பெற்றோர்களும் தான் சேர்ந்து இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காணணும்.
நீங்கள் ஒரு ஐஐடியுடைய தலைவராக இருக்கிறீர்கள், இப்போது ஐஐடிக்கு வர மாணவர்களுடைய சமூக பொருளாதார பின்புலம் எப்படி இருக்கிறது?
இப்போ இன்றைக்கி சேர்றவங்களில் கிராமப்புற மாணவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது. அதுவும் பெண்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது. அந்த இப்போ கிராமப்புறத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கோ அல்லது குறிப்பாக பெண்களுக்கோ அவங்களுக்கு அடிப்படை அறிவு, கணிதம்னா என்ன, மேத்தமேட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பிளஸ் டூ லெவலில் இருக்கிற சிலபஸ்ஸே அதில் இருக்கிற சப்ஜெக்டினுடைய அடிப்படை கருத்தை திறமைகளை வந்து வளர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இல்லை. இந்த ப்ரைவேட் டியூஷன் கூட வச்சுக்கிறாங்க வாத்தியாருங்களை. அந்த சில இப்போ தமிழ்நாட்டில் இது ஒரு பெரிய ரேக்கெட். இது அந்த எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்களோ அந்த டீச்சர் சொல்லி கொடுக்குறதில்ல, நீங்கள் வீட்டுக்கு வாங்க சொல்லி கொடுக்குறேன்ட்டு பணம் வாங்கிட்டு அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷன் தான் கோச் பண்ணுறாங்களே தவிர, இப்போ ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸ் தான் கோச் பண்ணுறாங்களே தவிர அடிப்படை அறிவை வளர்க்கணும்னு யாரும் இன்றைக்கி ட்ரை பண்ணல.
ஐஐடி கான்பூரின் தலைவரும் கல்வியலாளருமான டாக்டர் எம் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் அளித்த செவிக்கேட்டுகள். இத்துடன் இன்றைய இந்திய செய்திகள் நிறைவடைகின்றன.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு குறிப்பு. உயிரினங்கள் பெரிய அளவில் அழியும் ஒரு காலகட்டம் பூமியில் உருவாகி வருகிறது என்றும், இந்த காலகட்டத்தில் மனித இனமும் அழியும் வாய்ப்பு இருக்கிறது என்றும் விஞ்ஞானிகள் எச்சரித்திருக்கின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தமிழில் தொகுத்தளிக்கிறார் சாதாத்.
அமெரிக்காவின் ஸ்டான்ஃபர்ட், பிரின்ஸ்டன், பாக்லி ஆகிய பல்கலைக்கழகங்கள் சேர்ந்து நடத்தியிருக்கின்ற இந்த ஆய்வில் முதுகெலும்பு இருக்கின்ற உயிரினங்கள் அதிர்ச்சியளிக்கும் அதிக வேகத்தில் அழிந்து வருவதாக தெரிய வருகிறது. பூமி தனது சரித்திரத்தில் 6வது தடவையாக அதிகமான உயிரினங்கள் அழியும் ஒரு காலகட்டத்துக்குள் நுழைந்திருப்பதாக இந்த ஆய்வை எழுதியவர்கள் குறிப்பிடுகின்றனர். இதற்கு முன்னால் பூமியில் இப்படியான ஒரு அழிவு காலகட்டம் என்றால் அது 6.5 கோடி வருடங்களுக்கு முன்னால் பெரும் விண்கல் விழுந்து டைனசோர்கள் உட்பட ஏராளமான உயிரினங்கள் அழிந்த காலகட்டம்தான் என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எனவே அதற்கு பிற்பாடு மிக அதிக வேகத்தில் உயிரினங்கள் அழிவது தற்போதுதான் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். மனித தலையீடு இல்லாவிட்டால் சாதாரணமாக விலங்கினங்கள் அழியும் வேகத்தோடு ஒப்பிடுகையில் தற்போது 114 மடங்கு அதிக வேகத்தில் உயிரினங்கள் அழிந்து வருவதாக இந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. 1990 பார்க்க கடந்த 25 400 அதிகமான முதுகெலும்பிருக்கின்ற உயிரினங்கள் அழிந்திருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். சாதாரணமாய் 10,000 காலகட்டத்தில்தான் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான முதுகெலும்பிருக்கின்ற உயிரினங்கள் அழியும் என்று அவர்கள் விளக்குகின்றனர். காடுகள் அழிக்கப்பட்டு அதனால் விலங்கினங்களுடைய வாழ்விடங்கள் மாறிப்போவதும், சுற்றுச்சூழல் மாசுபடுவதும், காலநிலை மாற்றமும் இந்த அழிவிற்கு காரணம் என சயின்ஸ் அட்வான்சஸ் ஜேர்னல் என்ற அறிவியல் சஞ்சிகையில் வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த ஆய்வு தெரிவிக்கிறது. இதன் காரணமாய் பூமியின் இயற்கை கட்டமைப்பில் ஏற்படுகின்ற பாதிப்புகளால் தேனீக்களால் மகரந்த சேர்க்கை நடந்து அதன் வழியாக தாவரங்கள் இனவிருத்தி செய்யும் முறையே 3 மனித தலைமுறை காலகட்டத்தில் முற்றாக அழிந்து விடுகின்ற அபாயம் இருக்கிறது என இந்த அறிக்கை எச்சரிக்கிறது. இத்தனை உயிரினங்கள் அழிய காரணமாக இருப்பதால் மனித இனம் தனக்கு வாழ்வாதாரமாக விளங்கி வரும் கட்டமைப்பை தானே அழித்துக் கொள்கிறது என்றும், இந்த போக்கு நிறுத்தப்படாவிட்டால் மனித இனமும் அழியும் ஆபத்து இருக்கிறது என்றும் இந்த ஆய்வை நடத்திய விஞ்ஞானிகளில் ஒருவரான ஸ்டான்ஃபோர்ட் வுட்ஸ் சுற்றுச்சூழல் மையத்தை சேர்ந்த பேராசிரியர் பால் எல்ட்ரிட்ஜ் கூறுகின்றார்.
This in terms of species extinctions is the most conservative possible approach at the moment, and the conservative approach still tells you we're entering a mass extinction, which means
இனங்கள் அழிவதை இறுக்கமாக மதிப்பிடும் போதே பூமி ஒரு பெரிய உயிரின அழிவு கட்டத்தை எட்டியிருப்பதை காட்டுகிறது. மரத்தில் எந்த கிளையில் நாம் உட்கார்ந்திருக்கிறோமோ அந்த கிளையை நாமே அறுப்பது போன்றது இது. நமது இனம் வாழ்வதற்கு எவையெல்லாம் அத்தியாவசியமாக தேவைப்படுகிறதோ அதையெல்லாம் நாமே அழித்துக் கொள்கிறோம். அதனால் முடிவில் நாமே அழியும் நிலைதான் ஏற்படும்.
ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது 50 விலங்கினங்கள் அழியும் நிலைக்கு தள்ளப்படுவதாக இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் கூறுகிறது. உலகில் நிலத்திலும் நீரிலும் வாழும் உயிரினங்களில் 41% பாலூட்டி விலங்குகளில் 25% அழியக்கூடிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியிருப்பதாக அது சுட்டிக்காட்டுகிறது. உலகில் பல்லுயிர் பெருக்கத்தின் இந்த சிதைவை தடுத்து நிறுத்த இனிமேலும் வழி இருக்கவே செய்கிறது என்றும், ஆனால் அதற்கு விரைவான மற்றும் கடுமையான நடவடிக்கைகள் தேவை என்றும் தற்போதைய ஆய்வை எழுதியவர்கள் வலியுறுத்துகின்றனர்.
சாதாத் அளித்த இந்த குறிப்புடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. இனி நேயர் நேரம், பங்கேற்பு எல் ஆர் ஜெகதீசன் மற்றும் சங்கீதா ராஜன்.
வணக்கம் நேயர்களே. இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சங்கீதா ராஜன். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னர் பொள்ளாச்சி தேவநல்லூர் செந்தில்குமார் எழுப்பியிருக்கும் கேள்விக்கு பதில் தருவது அவசியம். தான் சென்னை அலுவலகத்திற்கு கடிதம் அனுப்பியிருந்தேன், அது திரும்ப வந்துவிட்டது. முகவரி மாற்றத்தை அறிந்தேன், சரி புதிய முகவரியை எனக்கு விரைவில் அனுப்பவும் என்று கேட்டிருக்கிறார். செந்தில்குமார் சொல்வது உண்மைதான் என்பது கடந்த ஒரு வாரமாக பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளை கேட்கும் நேயர்கள் அறிந்திருப்பீர்கள். இந்திய நேயர்கள் பிபிசி தமிழோசை குறித்த தங்களின் கடிதங்களை அனுப்ப வேண்டிய அஞ்சல் பெட்டி எண்கள் மாறியிருக்கின்றன. அது குறித்த அறிவிப்பு கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக பிபிசி தமிழோசையில் அறிவித்து வருகிறோம். இருந்தாலும் உங்கள் வசதிக்காக அந்த மாறியிருக்கும் அஞ்சல் பெட்டி எண்களை சங்கீதா அடுத்து படிப்பார். மாறியிருக்கும் அந்த அஞ்சல் பெட்டி எண்களை நேயர்கள் குறித்து கொண்டு இனிமேல் பிபிசி தமிழோசைக்கு எழுதும் உங்கள் கடிதங்களை அந்த புதிய முகவரிக்கு எழுதுங்கள். மாறியுள்ள அஞ்சல் பெட்டி எண்களை ஒருமுறை தரலாமே சங்கீதா.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்கிற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும், ஃபேஸ்புக், ட்விட்டர், கூகுள் பிளஸ், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
அடுத்து நேயர்களின் கடிதங்களை படிக்கலாமே சங்கீதா.
பிரிட்டிஷ் முஸ்லிம்கள் நோன்பு நேரத்தை சுருக்க வேண்டுமா என்பது குறித்து பிபிசி தமிழோசை வெளியிட்டிருந்த செய்தி குறித்து கடிதம் எழுதியிருக்கும் திருச்சிராப்பள்ளி நேயர் AM நஜ்மல் ஆரிஃபின், பிரிட்டிஷ் நாட்டில் பகல் பொழுது 19 மணி நேரம் ஆகியிருந்தாலும் நோன்பு நேரத்தை சுருக்க வேண்டும் என்பது தேவையற்றது. மணி நேரத்தை கணக்கிட்டு நோன்பு வைத்தாலே போதுமானது. நோன்பு நேரத்தை கூட்டவோ குறைக்கவோ எவருக்கும் எந்த நாட்டினவருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. இதனை ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக ஏற்க இயலாது என்று கூறியிருக்கிறார்.
இந்தியாவின் ராமேஸ்வரத்திற்கும் இலங்கையின் தண்டைமன்னாருக்கும் இடையே கடலில் பாலம் அமைக்கப்படும் என்று இந்தியாவின் போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி கூறியிருந்தது தொடர்பான செய்தி குறித்து கருத்து எழுதியிருக்கும் காயல்பட்டினத்தைச் சேர்ந்த மேக்கி நுகு தம்பி, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவர் வானம் ஏறி வைகுண்டம் போவேன் என்ற கதையாக இருக்கிறது இந்த அறிவிப்பு என்று கூறியிருக்கிறார். சேது சமுத்திர திட்டம் என்று ஒரு கடல்வழி பாதை அமைக்கும் திட்டமே ராமர் பாலம் என்கிற மாயைக்குள் சிக்கி தவிக்கிறது. அதை நிறைவேற்ற பல எதிர்ப்புகள், பல வழக்குகள், தீராத தலைவலியாக இருந்து இறுதியில் அதை கிடப்பிலேயே போட்டுவிட்டார்கள். 1000 கோடி ரூபாயில் இந்த திட்டத்தை நிறைவேற்ற 5 ஆண்டு காலமே ஆட்சியில் இருக்கும் ஒரு அரசால் முடியுமா? இது ஒரு பம்மாத்து. இந்த பணத்தை வைத்து கோடிக்கணக்கான ஏழைகளுக்கு உணவளிக்கும் திட்டம் வீடுகள் கட்டி கொடுக்கும் திட்டம், மருத்துவ உதவிகள் வழங்கும் திட்டம், இவற்றை ஏதாவது ஒன்றை நடைமுறைப்படுத்தலாம். கனவு காண்பதற்கும் ஒரு எல்லை இல்லையா? இந்த ஆண்டின் மிகப்பெரிய மகா ஜோக்காக இது கருதப்படும் என்று கூறியிருக்கிறார் காயல்பட்டினத்தைச் சேர்ந்த மேக்கி நூகுத்தம்பி.
ஆஸ்திரேலியா மெல்போர்னில் இருக்கும் அனந்தகிருஷ்ணன் என்னும் நேயர் எழுதியிருக்கும் கடிதத்தில், IPL ஊழல் முறைகேடு வழக்கில் சிக்கியிருக்கும் லலித் மோடிக்கு பயண ஆவணங்கள் வழங்கப்பட்டது போல் தனக்கும் தன்னுடைய பாஸ்போர்ட்டை மத்திய அரசு திரும்ப அளிக்க வேண்டும் என்று கூடங்குளம் எதிர்ப்பாளர் சுப உதயகுமாரன் கேட்ட செய்தி குறித்து கருத்து எழுதியிருக்கிறார். உதயகுமாரனின் கோரிக்கை விந்தையிலும் விந்தை. இதுவரை காலமும் மத்திய அரசையும் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் கட்டுமான பணிகளையும் பலமாக எதிர்த்து வந்த சுப உதயகுமாரனுக்கு முன்பு தான் வேலை செய்து வந்த அமெரிக்காவுக்கே திரும்பச் சென்று விடலாம் என்று தோன்றியிருக்கிறது போலும் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார். சூரிய சக்தி மற்றும் காற்றாலை மூலம் பெறப்படும் மின்சாரம் காலநிலையை பொறுத்து மாறுபடுவதாலும், நிலக்கரி மூலம் பெறப்படும் மின்சாரம் சுற்றுச்சூழலை பெரிதும் மாசுபடுத்துவதாலும், அணு உலை மூலம் பெறப்படும் மின்சாரம் மட்டுமே ஒளிமயமான இந்தியாவிற்கு வழிகோலும் தீர்வு என்று தெரிவித்திருக்கிறார் ஆஸ்திரேலியா மெல்போர்னில் இருக்கும் அனந்தகிருஷ்ணன் என்னும் நேயர்.
பெங்களூரில் இருக்கும் நேயர் ராஜா மதிவாணன் எழுதியிருக்கும் கடிதத்தில், மக்னா கார்டா தொடர்பான BBC தமிழோசையின் செய்தி தொகுப்பு மிகவும் அருமையாக இருந்தது. இது குறித்த மற்ற பல செய்திகளை விட BBC தமிழோசை தொகுத்திருந்த விதம் அருமை என்று தெரிவித்திருக்கிறார். அடுத்து ஃபேஸ்புக் மூலம் வந்திருக்கும் கருத்துக்களை பார்க்கலாமே சங்கீதா.
வெற்றி செல்வி நம்பிக்கையுடன் வாழ்க்கையை எதிர்கொள்ளும் முன்னாள் போராளி என்ற செய்தி தொடர்பில் கருத்து எழுதியிருக்கும் முல்லை மதி என்னும் நேயர், செல்வியை வாழ்த்துவதா பாராட்டுவதா என்று புரியவில்லை. இரண்டிற்கும் உரித்தானவர். தான் ஏன் ஈழப் போராளியாக இணைந்து கொண்டேன் என்று கூறியதன் மூலம் தமிழ் இளையோரை போர்க்களத்திற்கு பிரபாகரன் அல்ல சிங்கள அரசே வலிந்து இழுத்தது என்ற உண்மையையும், ஈழப் போராட்டம் பெண்களை எத்தனை வலிமை மிக்கவர்களாக மாற்றியுள்ளது என்பதையும் நிரூபிக்கிறார். செல்வியை செவ்வி கண்ட செய்தியாளர் மாணிக்க வாசகத்திற்கும் தமிழோசைக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்கள் என்கிறார்.
அழிவின் விளிம்பில் இருக்கும் தமிழகத்தின் மாநில பறவை என்ற செய்தி குறித்து கருத்து எழுதியிருக்கும் நஜ்முல் என்னும் நேயர், தமிழகத்தின் மாநில பறவையான மரகதப்புறா அழிந்து வரும் நிலை பற்றி பல்கலைக்கழக பேராசிரியர் ராமசுப்பு அவர்களின் கருத்து கேட்டேன். இந்திய நாட்டில் மரகதப்புறா மட்டுமல்ல, பல அரிய வகை பறவைகளும் அழிந்து வருகின்றன. தட்பவெப்ப சூழ்நிலையும் மற்றும் கதிர்வீச்சு அலைகளுமே இதற்கு காரணம். உலகில் பெருகி வரும் ஆடம்பர சூழ்நிலையில் இதனை யாரும் கட்டுப்படுத்த முடியாத நிலை ஆகிவிட்டது என்கிறார்.
இதே செய்தி தொடர்பில் கருத்து எழுதியுள்ள தமிழ்தேன் என்னும் நேயர், பறவை மட்டுமா, அழிவின் விளிம்பில் தமிழ் பண்பாடும் தான் என்று எழுதியிருக்கிறார்.
வெள்ளப்பெருக்கு காரணமாக ஊருக்குள் அடித்து வரப்பட்ட மிருகங்களின் செய்தி தொடர்பில் கருத்து எழுதியிருக்கும் மிக் தாசன் என்னும் நேயர், செய்தி கேட்கும்போது திகில் கதைகள் படிப்பது போல் இருந்தது. இப்படியான அனுபவம் காட்டுக்குள் போனாலும் கிடைக்காது. குறுகிய பகுதிக்குள் அனைத்து மிருகங்களும் அனைத்து உயிர்களையும் இறைவன் ஆசீர்வதிப்பாராக என்று கூறியிருக்கிறார்.
அமெரிக்கா மீது இணைய தாக்குதலில் 1.4 கோடி பேர் பாதிப்பு என்ற செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள குரு சண்முகம் என்னும் நேயர், இதுவரை உலக மக்களில் அதிகம் பேரை கொன்று குவித்த ஒரு பயங்கரவாத உறுப்பினர்களுக்கு இந்த தாக்குதல் குறைவுதான் என்கிறார்.
இலங்கையில் யுத்தத்தினால் கைகளை இழந்திருக்கும் 150 பேருக்கு திறன்மிக்க செயற்கை கைகள் வழங்கப்பட்ட செய்தி தொடர்பில் கருத்து எழுதியிருக்கும் ரூபா சோதிலிங்கம் என்னும் நேயர், இந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைத்த ரோட்டரி கழகத்திற்கு முதலில் நன்றிகளும் பாராட்டுகளும், யுத்தத்தினால் கைகளை இழந்த எம் உறவுகளுக்கு இதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கட்டும் என்றும் எழுதியிருக்கிறார்.
இதே செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள அப்துல் ஃபாரித் என்னும் நேயர், அப்பாவிகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அநியாயக்காரர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்.
நேயர் நேரம் நிகழ்ச்சியின் இறுதியாக, நேயர்களே, வானொலி மூலம் மட்டுமே உங்களுடன் உறவாடி வந்த BBC தமிழோசை தற்போது இணையம் மற்றும் தொலைக்காட்சி ஊடாகவும் வந்து சேர்கிறது. அதுவும் இணையத்தில் ஃபேஸ்புக், ட்விட்டர், Google+, இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் வழியாகவும் BBC தமிழின் செய்திகள் வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு வகைகளில் கொடுக்கப்படுகின்றன. நேயர்கள், குறிப்பாக தொடுதிரை செல்பேசியை பயன்படுத்தும் இளம் தலைமுறை நேயர்கள் அனைவரும் தவறாமல் BBC தமிழின் அனைத்து வடிவிலான சமூக வலைத்தளங்களிலும் BBC தமிழோடு இணைந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சிகளை கேளுங்கள், பாருங்கள், படியுங்கள், பயன்படுத்துங்கள். இறுதியில் BBC தமிழோடு உறவாடுங்கள். அதாவது உங்கள் கருத்துக்கள், விமர்சனங்களை எங்களுக்கு தொடர்ந்தும் எழுதுங்கள். நேரமாகிவிட்டது சங்கீதா. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேயர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை தொடர்பு கொள்வோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இனி தலைப்புச் செய்திகள்.
ஆஸ்திரியாவின் கிராஸ் நகரில் பாதசாரிகள் கூட்டத்தினுள் ஆண் ஒருவர் காரை செலுத்தியதில் குறைந்தது 3 கொல்லப்பட்டுள்ளதுடன் மேலும் 50 பேர் வரை காயங்களுக்குள்ளாகியுள்ளனர். கிரேக்கத்தின் வங்கிகள் திலாவாவதை ஐரோப்பிய மத்திய வங்கி அனுமதிக்காது. ஏனென்றால் ஒன்றின் பின் ஒன்றாக ஐரோப்பாவின் மற்ற பாகங்களிலும் வங்கிகள் நிலைகுலைய அது வழிவகுத்துவிடும் என மூத்த அமைச்சர் ஒருவர் கூறுகிறார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.